இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 465. பாடத்தின் தலைப்பு பஸ்கா. பக்கம் 12 15 வரை யார் பங்கு கொள்ளலாம்? கிறிஸ்தவின் அங்கங்கள் அனைவரும் ஒருவேளை ஒருவர் தனியாக இருப்பின் அவரும் கூட ஆண்டவரோடு நினைவு குறுதலை அனுசரிக்கலாம். ஆனால் கூடுமான மட்டும் அந்த ஒரே அப்பத்தின் அங்கங்கள் அனைவரும் ஒன்று கூடிட வேண்டும். அனுசரிப்பில் சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம் என்றாலும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். மற்றும் ஒரு கருத்து, இப்படியாக நம்முடைய பஸ்காவை அல்லது அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூறுவது ஏற்ற காரியமாக இருப்பினும், இன்னொரு கோணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை புசித்து பானம் பண்ணுகிறவர்களாக இருந்து நமது கர்த்தருடன் இந்த பரிசுத்தமான ஐக்கியம் கொண்டவர்களாய் இருக்கின்றோம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்ரேலர்கள் தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினை கசப்பான கிரைகளுடன் புசித்த இரவானது முழு சுவிசேஷ யுகத்திற்கும் நிழலாயிருக்கின்றது. மேலும் அவர்கள் எகிப்திலிருந்து அடுத்து வந்த காலை வேளையில் விடுதலையானார்கள். இப்படியாகவே நம்முடைய விஷயத்திலும் கூட காணப்படுகின்றது. அதாவது, நாம் நம்முடைய ஆட்டுக்குட்டியை கசப்பான சோதனைகளுடனும் பொல்லாங்கனுடைய உபத்திரவங்களுடனும் தற்கால யுகத்தில் புசிக்கின்றோம். ஆனால் காலையிலும் களிப்பும் மற்றும் பூமியிலிருந்தும் தீமையின் ஆளுகையிலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் நமக்கான விடுதலையையும் கடந்து வருகின்றது. காலை ஏற்கனவே விடிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றிடுவதற்கு அதிகம் துரிதப்படுவோமாக. கொலேசேர் 1:24. கர்த்தருடைய இந்த கட்டளையின் அர்த்தம் தொடர்பாக நாம் மேலே முன்வைத்திட்ட கருத்துக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துபவராக இருந்து அதன் அர்த்தம் பற்றின சரியான புரிந்து கொள்ளுதலுக்கான அவசியத்தை சுட்டி காட்டுகின்றார். அவர் பின்வருமாறு எச்சரிக்கின்றார். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அதன் அர்த்தம் குறித்த புரிந்து கொள்ளுதலுடனும் மற்றும் உணர்ந்து கொள்ளுதலுடனும் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்துடைய சரீரம் அதன் உண்மையான அர்த்தத்தினை கிறிஸ்துவின் பாடுகளிலும் மற்றும் மரணத்திலும் உள்ள நம்முடைய பங்கெடுத்தலை சரியாய் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 1 Corinthians 11:27-30 முடிய பவுலினுடைய கருத்துக்களில் உள்ள உண்மைக்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சி பகர முடியும். சபையில், அதாவது பெயர் சபையில் மாத்திரமல்லாமல் உண்மையான சபையின் அங்கத்தினர்களிலும் அநேகர் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ளவர்களில் அநேகர் பலவீனமடைந்து வியாதிப்பட்டுள்ளனர் மற்றும் அநேகர் முற்றிலும் நித்திரைக்குள் போய்விட்டனர். அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு மறித்து போய்விட்டனர் மற்றும் மறித்து போன கிளைகள் என திராட்சை செடியிலிருந்தும் ஜெயம் கொள்ளும் சபையிலிருந்து வெட்டப்பட்டு போய்விட்டனர். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2. ஆகவே நாம் வருடந்தோறும் நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளும் போது நாம் பலவான்களாகவும் ஆவிக்குரிய உற்சாகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் காணப்பட வேண்டுமெனில், மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காதவர்களாக காணப்பட வேண்டுமெனில் நாம் நம்மை சோதித்து அறிந்து கொள்வோமாக. மற்றும் நாம் ஏற்ற காலத்தில் அவருடைய மகிமையில் பங்கடையத்தக்கதாக இப்படியாக பாடுகளிலும் அந்த சின்னங்களிலும் பங்கு கொள்வோமாக. கர்த்தருடைய ராபோஜனம். ரீப்ரின்ஸ் 8:39. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 Corinthians 5:7-8. ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆண்டு நிறைவு நாள் வருகையில் புதிய வாசகர்களுக்காகவும் இந்த விலையேறப்பெற்ற சத்தியங்களை கவனத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் நம் அனைவருடைய ஞாபகங்களை புத்துணர்வு பண்ணத்தக்கதாகவும் அவரது மரணத்தை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதனுடைய ஏற்புடைமையை மீண்டும் குறிப்பிடுவது அவசியம் என தோன்றுகிறது. பஸ்கா இஸ்ரேலர்களுடைய மிக முக்கியமான பயபக்திக்குரிய அனுசரிப்புகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் இன்னமும் இருந்து வருகின்றது. இது நிழலான ஜனங்களின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய முதலாம் அம்சமாக காணப்பட்டது. இவ்வனுசரிப்பு நிறுவப்பட்ட விவரங்கள் யாத்திராகமம் 12 அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகின்றது மற்றும் இப்படியாக தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்குள் குடும்பத்தினர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புளிப்பில்லாத அப்பத்துடனும் கசப்பான கீரையுடனும் புசித்தார்கள். யூதர்களுடைய முதலாம் மாதத்தின் 14 தேதியின் அந்த இரவில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் காரணமாகவும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்பட்டதின் காரணமாகவும் இஸ்ரேலியின் முதற்பேரானவர்கள் கடந்து போகப்பட்டார்கள் அல்லது எகிப்தியர்களின் முதற்பேரானவர்கள் சந்தித்திட்ட மரணத்தின் வாதை நின்று தப்புவிக்கப்பட்டார்கள். இச்சம்பவத்தின் காரணமாகவும் மற்றும் அடுத்த நாளில் இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று சுதந்திரமடைந்து வெளியேறினதின் காரணமாகவும் தேவனுடைய கட்டளைகளின் பேரில் இஸ்ரேலர்கள் ஒவ்வொரு வருடமும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நினைவு கூர்ந்து ஆசரித்தார்கள். யாத்திராகமம் 12:14. இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகிய அதன் அர்த்தத்தை பார்க்கவில்லை. அப்போஸ்தலனை 1 Cor 5:7 வார்த்தைகளை எழுதும்படிக்கு ஏவி அவ்வனுசரிப்பிற்குரிய அர்த்தத்திற்கான திறவுகோலை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் இஸ்ரேலர்களைப் போலவே இருளில் காணப்பட்டிருப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவும். 1 Cor 5:7. இப்படியாக இக்காரியத்தின் மீது பரிசுத்த ஆவியானது நமது கவனத்தை கொண்டு வந்த பிற்பாடு மேலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்பதையும் இஸ்ரேலின் முதற் பேரானவர்களுக்கு நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவசியமாயிருந்தது போன்று இயேசுவினுடைய மரணமானது முதற் பேரானவர்களாகிய சபை மரணத்திலிருந்து இரட்சிக்கப்படுவதற்கு அவசியமாய் இருக்கின்றது என்பதையும் தெளிவாய் காண்பிக்கக்கூடிய மற்ற வேத வாக்கியங்களையும் நாம் கண்டுபிடித்தோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நாம் இப்பொழுது தம்முடைய சீஷர்களுடன் கடைசி பஸ்காவை புசித்திட்ட இயேசுவின் வார்த்தைகளின் இடத்திற்கும் செயல்பாடுகளின் இடத்திற்கும் கடந்து வருகின்றோம். தேவன் மிகவும் சரியாய் செயல்படுபவர் ஆவார். நிழலான ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தின் 14 தேதியில் அடிக்கப்பட்ட காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக அன்னது முன் அடையாளமாக இருந்தது. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் கால கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நாளினுடைய கணக்கிடுதல் விஷயத்தில் ஒரு நடுராத்திரியிலிருந்து மறு நடுராத்திரி வரை என்று இப்பொழுது காணப்படும் வழக்கத்தின்படி யூதருடைய நாள் கணக்கீடு காணப்படாமல் மாறாக மாலை 6 ஆரம்பித்து அடுத்து வரும் மாலை 6 நிறைவடைவதாயிருக்கின்றது. ஆகவே இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை சுமார் 8 புசித்தார்கள் மற்றும் அதே இரவில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் மற்றும் அதே நாளில் தானே மரித்தார். இப்படியாகவே அனைத்து எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்புகளும் நிறைவேற வேண்டியிருந்தது மற்றும் நிறைவேறவும் செய்தது. இதோ உன் ராஜா வருகிறார் என்னும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவும் மற்றும் அதே வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு 5 முன்னதாக அது வீட்டிற்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்ற பஸ்கா நிழலில் உள்ள அம்சத்தினை நிறைவேற்றும் வண்ணமாகவும் இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 முன்னதாக கழுதையின் மேல் ஏறி பட்டணத்திற்கு வந்தபோது தாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லது நிராகரிக்கப்படத்தக்கதாக தம்மை ஜனங்களுக்கு முன்வைத்தார். மத்திய